ಗೌರವ ಶ್ರೀಧರನ್ ಅವರು.
ಗೌರವ ತಲಮಿದಾಂಗ ಉರುಪಿನರ್ ಅವರ್ಗಳೇ,
ಪ್ರಬಲ್ ಎಡ್ವರ್ಡ್ ಕುಣಸೇಗರ್ ಟು ದ ಚೇರ್.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு கலை கலாச்சாரம் தொடர்பாக இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு வித்தியாசமான விவாதத்திலே பங்கு கொள்கின்ற சூழலுக்காக முதலிலே என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக கலை என்பது ஒரு மனிதனுடைய ஆழ்மன வெளிப்பாடுகள், ஒரு மனிதனுடைய அடிமனங்களில் இருந்து வருகின்ற வெளிப்பாடுகள் தான் கலையாக சொல்லப்படுகிறது. கலை ஒரு தேசிய இனங்களின் வடிவம். ஒவ்வொரு நாடுகளிலே வாழுகின்ற ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு விதம் விதமான கலை வடிவங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற மொழி உலகத்திலே அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் கூட அவர்களிடம் ஏதோ ஒரு வகையான கலை வடிவங்கள் இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளிலே வாழுகின்றவர்களிடம் ஒரு வித்தியாசமான கலை வடிவம் இருக்கிறது. காடுகளிலே வாழுகின்ற வேடுவர்களிடம் கூட அவரிடம் ஒரு கலை நயம் பொருந்திய வடிவங்கள் காணப்படுகின்றன. அதே போல ஒவ்வொரு நாடுகளிலும் வாழுகின்ற தேசிய இனங்கள் தங்களுடைய கலை வடிவங்களை பேணிக் கொள்ளுகின்றன. இலங்கையில் கூட இரண்டு தேசிய இனங்கள் வரலாற்று ரீதியாக தங்களுடைய கலை வடிவங்களை பேணி வருகின்றன. குறிப்பாக சிங்கள தேசிய இனத்துக்கு இருக்கின்ற அதே கலை வடிவ அம்சங்கள் தமிழ் தேசிய இனத்திற்கும் இந்த மண்ணிலே இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக மொழி, தான் பேசுகின்ற மொழி, அந்த மொழியோடு இணைந்து தாங்கள் வாழுகின்ற வரலாற்று ரீதியான அவருடைய நிலம், அந்த நிலத்தோடு வாழுகின்ற அவருடைய பண்பாட்டு கலாச்சார அம்சங்கள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய வகையிலே ஒரு தேசிய இனத்துக்கான கலை வடிவம் அங்கு பரிணாமம் பெறுகின்றது. அந்த பரிணாமம் என்பது இலங்கையிலே வரலாற்று ரீதியாக வாழ்ந்த தமிழ் தேசிய இனம் இங்கே இருந்த கண்டி ராச்சியம், யாழ்ப்பாண ராச்சியம், அனுராதபுர ராச்சியம், புலனறுவை ராச்சியம், கோட்டை ராச்சியம் போன்ற ராசதானிகளில் இருந்து அவர்கள் தங்களை ஒரு தனித்தனி அரசுகளாக ஒல்லாந்தர், போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வருவதற்கு முதல் இந்த நாட்டிலே தனி அரசுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவரிடம் ஒரு தனியான வரலாற்று அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. தனியான பிரதேச வடிவங்களை அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாலே ஒரு கலை வடிவம் இருந்திருக்கிறது. அந்த கலை வடிவங்கள் இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு தேசிய இனத்துக்குரியதாக மட்டும் அல்லது அந்த சிங்கள தேசியத்திற்குள் மட்டும் அது உள்வாங்கப்படுவதாக அல்லது ஒரு அதிகார மமதியோடு அது அபகரிக்கப்படுவதாக தமிழர்கள் கருதுகிறார்கள். 1974 யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற உலக தமிழராட்சி மாநாட்டிலே 9 தமிழர்கள் கொல்லப்பட்டதோடு அவர்கள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு கலை வடிவம் கொண்டு வரப்பட்டதாக தமிழர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற இந்த கலை வடிவங்கள் எல்லாம் நீங்கள் இந்த ராசதானிகளுக்கு ஊடாக வந்த கலை வடிவங்கள் எல்லாம், உதாரணமாக இலங்கையினுடைய கலை வடிவங்களுக்கெல்லாம் ஆய்வு செய்த பேராசிரியர் சரத் சந்திரா அவர்கள் இலங்கையினுடைய அவருடைய கருத்துக்களை யாரும் இதுவரை அவருடைய கருத்தை மறுபரிசீலனை செய்யவில்லை, அதற்கான எதிர்கருத்துக்களை யாரும் முன்வைக்கவில்லை. ஏனெனில் இலங்கையினுடைய கலை வடிவங்களை சரியான முறையில் ஆய்வு செய்தவர் பேராசிரியர் சரச்சந்திர அவர்கள். மௌனம் என்கிற படத்தினூடாக இந்த நாட்டிலே ஒரு பெரிய புரட்சிக்கு அவர் வித்திட்டவர். அவ்வாறான சரச்சந்திர அவர்கள் கூட சொல்லுகிறார், கண்டிய நடனத்தில் வருகின்ற பறை கூட தமிழர்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டது என்று. குறிப்பாக அவர் சொல்லுகிறார், சிங்கள கலை வளர்ச்சியிலே, சிங்கள கலை இலக்கிய வளர்ச்சிகளிலே தமிழர்கள் பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் என்று. இவ்வாறு ஒரு சிங்கள பேராசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் என்றால் அவ்வளவு தூரம் தமிழர்கள் இந்த நாட்டிலே கலைக்காக தங்களை மிக கூடிய அளவிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தால் சிங்களத்தினுடைய கலை வடிவங்களை அமைப்பதற்கு கூட கலாஜோகி ஆனந்தகுமார சுவாமி அவர்கள் தன்னுடைய பூரணமான பங்களிப்பை இந்த நாட்டுக்கு நல்கியிருக்கிறார். கலாஜோகி ஆனந்தகுமார சுவாமி அவர்களுடைய அடிப்படையில் இருந்துதான் இந்த சிங்கள கலை வடிவங்கள் கூட இந்த நாட்டிலே கொண்டு வரப்படுகிறது. அவ்வாறான ஒரு சிங்கள கலை வடிவத்திற்கு சிங்களத்தினுடைய கலைகளை வளர்ப்பதற்கு தமிழர்கள் எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பை செய்திருந்தார்களோ செய்த தமிழர்களுடைய கலை வடிவங்கள் இன்று நசுக்கப்படுகின்றன அல்லது அவருடைய கலை வடிவங்கள் இல்லாமலே கொண்டு செல்லப்படுகின்றன. பாட புத்தகங்களில் குறிப்பாக தரம் 6, 7, 8, 9 ஆண்டுகளிலே படிக்கின்ற தமிழ் மாணவர்களுடைய வரலாறு என்கிற பாட புத்தகங்களில் எல்லாளமன்னனுடைய வரலாறு இல்லாமலே செய்யப்பட்டிருக்கிறது, பண்டாரவன்யனுடைய வரலாறு இல்லாமலே செய்யப்பட்டிருக்கிறது, சங்கிரியமன்னனுடைய வரலாறு இந்த மண்ணில் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக அவர்கள் ஆங்கிலேயரோடு போரிட்டார்கள். பண்டாரவன்யன் இறுதி வரை போரிட்டான். சங்கிலியன் இறுதி வரை போரிட்டான். எல்லாரும் 40 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆட்சி செய்தான். ஆனால் நாங்கள் இந்த வரலாறுகளை வரலாற்று புத்தகங்களில் இருந்து தூக்கி எறிந்து விட்டோம். இன்று சிங்கள வரலாறுகள் மிக தெளிவாக தமிழ் பாட நூல்களில் திணிக்கப்பட்டிருக்கிறது. இவை பல முறைகள் இந்த உயர்ந்த சபை கூடாக சொல்லப்பட்டும் கூட இவை கவனத்தில் எடுக்கப்படவில்லை. ஆகவே தமிழ் மன்னர்களுடைய வரலாறு, அவர்கள் இந்த மண்ணிலே செய்த ஆட்சி முறைகள், அவர்கள் இந்த மண்ணை ஆண்ட வரலாறுகள், இலங்கையை ஒரு தமிழ் மன்னன் எல்லாளன் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறான். அவன் அனுராதபுரத்தை தலைமையமாக கொண்டிருந்திருக்கிறான். அவனை துட்ட கைமுனு என்கிற அரசன் சூழ்ச்சி முறையிலே வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற பிற்பாடும் கூட அவன் அவனை வணங்கி செல்லுமாறு சிலை அமைத்தான் என்ற வரலாற்றை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதை பாட புத்தகங்களில் காண முடிவதில்லை. ஆகவே மிக மிக முக்கியமாக இந்த இடத்தில் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி, நல்லிணக்கம், நீதித்தன்மை இருக்க வேண்டுமானால், இங்கே 2 தேசிய இனங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமானால், வரலாற்று ரீதியாக இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான, வரலாற்று ரீதியாக இந்த மண்ணை வாழ்விடமாக கொண்ட தமிழர்களுடைய வரலாறு சரியாக சரியான வரலாற்று புத்தகங்கள் இடம்பெற வேண்டும். தயவு செய்து இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கௌரவ உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணை வெறுமனே ஒரு கலை கலாச்சாரத்துக்கு மட்டுமல்ல, தேசிய இனங்களுடைய இருப்புகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனம் செலுத்துகிறோம். அதே போல பாட புத்தகங்களிலே வருகின்ற சித்திர பாடம் இலங்கையிலே இருக்கின்றது. ஆனால் சித்திர பாடத்திலே வருகின்ற படங்கள், அங்கே இருக்கின்ற பூர்வீக கல்வெட்டுகள், அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பாட நெறிகள், பூக்கள், பழங்கள், இவை யாவுமே ஒரு சிங்கள தேசியத்தை அடிப்படையாக கொண்டதாகவே காட்டப்படுகிறது. அங்கே தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக இடங்கள் அல்லது அவருடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்ட சித்திர வடிவமைப்புகள் இவை யாவும் அங்கு இடம்பெறுவதில்லை. அந்த சித்திரங்களை காணவும் முடிவதில்லை. ஆகவே இவையெல்லாம் இந்த மண்ணிலே ஒரு திணிப்பு, ஒரு ஆக்கிரமிப்பாக நடைபெறுகிறது என்ற உணர்வு தமிழர்களிடம் இருக்கிறது. இது 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டுக்கு பிற்பாடு ஏற்பட்ட அந்த ஆக்கிரமிப்பு என்கிற உணர்வு, தமிழர்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஆக்கிரமிப்பு என்ற சிந்தனை இன்றும் தொடர்ந்து இவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டுக் கொண்டு செல்லப்படுவது மிக மிக வேதனையான விஷயம் என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். மிக முக்கியமாக இப்பொழுது புத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. நாங்கள் ஆங்கிலேயர்கள், உள்ளாந்த போர்த்துகேயர்கள் இந்த மண்ணிலே வருகிற பொழுது இங்கிருந்த கலாச்சார மையங்களை, ஆலயங்களை, புனித தலங்களை எல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் கிறிஸ்தவ தலங்களை நிர்மாணித்தார்கள். இது ஒரு இனத்தை அழிப்பதற்கு, ஒரு சுதேசிய இனத்தை இல்லாமல் செய்வதற்கு ஆக்கிரமிக்கின்ற காலனித்துவவாதிகள் கையாளுகின்ற ஒரு முறையை போர்த்துகேயர்கள் மிக தெளிவாக செய்தார்கள். அவர்களுக்கு பிற்பாடு வந்த ஒல்லாந்தர்களும் இதே முறையை கையாண்டார்கள். அவர்களும் இதே மண்ணிலே இந்த இருந்த மிகுதியாக இருந்த பௌத்த தேவாலயங்களை, இருந்த இந்து தேவாலயங்களை, இந்து புனித ஸ்தலங்களை எல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை கடற்கரை ஓரமாகவும் நாட்டுக்குள்ளேயும் அமைத்தார்கள். சுதேசிகளுடைய வரலாற்றை, அவருடைய தேசிய இன அடையாளங்களை அழிப்பதில் அவர் கவனம் செலுத்தினார்கள். இதே போலதான் ஆங்கிலேயர்களும் இந்த மண்ணிலே வந்து இறங்கிய பிற்பாடு, 800களுக்கு பிற்பாடு அவர்களும் இங்கிருந்த அனைத்து கலை வடிவங்களை அழிப்பதிலும், இங்கே இருந்த பொக்கிஷங்களை எடுத்துச் செல்வதிலும், இங்கே இருக்கின்ற இந்து ஆலயங்களை அழிப்பதிலும் கூடிய கவனங்களை செய்தார்கள். இதனால் எங்களுடைய வரலாறு இல்லாமல் போனது. இலங்கையிலே 5 ஈச்சரங்கள் வந்த 5 ஈச்சரங்கள் இலங்கையினுடைய 5 திசைகளிலும் இருந்திருக்கின்றன. தமிழர்கள் இந்த நாடு பூராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு இருந்த தமிழர்கள் இன்று ஒரு பகுதியில் கூட உரிமையோடு வாழ்வதற்கு முடியாமல் திணறுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறுகள் வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இவ்வாறான திணிப்புகள் இருக்கிற பொழுது இப்பொழுது இன்னொரு புதிய வடிவம் இந்த நாட்டிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு வரை தமிழர்கள் ஒரு விடுதலைக்காக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய மண்ணிலே குடியேறிய ராணுவம் ஆங்காங்கே எந்தெந்த இடங்களில் புத்த விகாரைகளை அமைக்க முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் விகாரைகளை அமைக்கிறார்கள். போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் செய்த அதே வேலையை இப்பொழுது அதே படைகளை வைத்துக் கொண்டு இலங்கை அரசும் தொடர்ந்து இந்த விகாரைகளை அமைத்து வருது என்பது மிக தெளிவான ஒரு ஆக்கிரமிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அண்மையில் கூட கிளிநொச்சியினுடைய வரலாற்று ஆலயமான இரணமடு கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்தினுடைய அருகிலே, அதனுடைய ஆலயத்தினுடைய வளவுக்குள்ளே, அந்த ஆலயத்தினுடைய பூஜை நடைபெறுகின்ற வளவுக்குள்ளே ஒரு பாரிய புத்த விகாரை அமைக்கப்படுகின்றது. இது மிக மிக மோசமான ஒரு ஆக்கிரமிப்பு. இது தொடர்பாக அந்த மக்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை ஜனாதிபதி வரை தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் ஊர்வலமாக கூட அவர்கள் தங்களுடைய தகவலை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மிக முக்கியமானது, இலங்கையில் இருந்த சித்தர்கள் பரம்பரையில் யோகர் சுவாமிகளால் முதன் முதல் அந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து வயல்களுக்கும் நீர் வழங்குகின்ற இரணமடு தாயினுடைய ஆதாரமாக விளங்குகின்ற கனகாம்பியம்பாள் ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள் இவ்வாறு ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டு ஒரு பெரிய புத்த விகாரை அமைக்கப்படுவது வெளிப்படையான ஆக்கிரமிப்பு. ஒரு பௌர்ணமி தினத்தை எடுத்து பாருங்கள், ஒரு சித்ரா பௌர்ணமி வருகிற பொழுது அல்லது ஒரு பௌர்ணமி தினம் வருகிற பொழுது சைவ மக்கள் இந்து மக்கள் தங்களுடைய பிதிர்கடன்களை தங்களுடைய விரதங்களை செய்வதற்காக ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அதே நேரம் அதே நாளில் ஒரு பௌர்ணமியை விசாக்காக கொண்டு அந்த நாளிலே போயா தினத்திலே அதே விகாரையில் ஒலிபெருக்கி மூலம் சத்தம் இசைக்கப்படுகிற பொழுது இது எவ்வளவு முரண்பாடுகளை உருவாக்குகிறது? ஏன் உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கிறது? அங்கு சிங்கள மக்கள் வாழுகிறார்களா? அங்கே சிங்கள மக்கள் இருக்கிறார்களா? ஒரு ஆக்கிரமிப்பின் வடிவமாக ராணுவத்தை வைத்துக் கொண்டு இவ்வாறு இப்பொழுதும் அரசாங்கம் செய்வது ஒரு வெளிப்படையாக இந்த மக்களை இன்னும் அடிமைகளாக வைத்திருக்கின்ற அவருடைய கலாச்சார சின்னங்களை அழிக்கின்ற ஒரு வடிவம் என்பதை நான் தெளிவாக இந்த சபையிலே குறிப்பிட விரும்புகிறேன். இது நிச்சயமாக இது நீக்கப்பட வேண்டும், இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டில் நல்லிணக்கமும் சமாதானமும் நீதியும் ஒருபோதும் ஏற்பட போவதில்லை. இதே போலதான் நைனாதீவு, சப்த தீவுகளில் ஒன்றாக பேசப்படுகின்ற நைனாதீவிலே இருக்கின்ற நைனை நாகபூஷணி அம்பாள் உலகமெல்லாம் தெரிந்த ஒரு ஆலயம். அந்த தேரை கூட ஒரு காலத்திலே கடற்படையினர் கொளுத்தியிருந்தார்கள். கொளுத்திய கடற்படையினரில் ஒருவர் தான் இந்த உயிரோடு இருப்பதாக பேசப்படுகிறது. அவர் கூட காவடி எடுத்துத்தான் தன்னை காப்பாற்றியதாக வரலாறு சொல்லுகிறது. அவ்வாறான இந்த நைனாதிபு நாகபூஷணி அம்மனுக்கு பக்கத்திலே நாக 60 அடி உயரத்திலே நாகர் சிலையை அமைத்து அந்த இடத்திலே ஒரு நாகருக்கான புத்தருக்கான சிலை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இது மிக மிக ஒரு ஆக்கிரமிப்பு, வெளிப்படையான ஆக்கிரமிப்பு. குறிகட்டுமானுடைய துறைமுகத்திலே நின்று பார்க்கிற பொழுது அங்கே இருக்கின்ற நைனாதிபு நாகபூஷணியை விட அந்த நாக விகாரையை மையப்படுத்தியதாகவே இவை சொல்லப்படுகிறது. ஆகவே இது மிக மிக முக்கியமாக இந்த ஆக்கிரமிப்பு விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இங்கே திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு முன்னால் 10 ஏக்கர் காணிகளை அரசாங்கம் ஒரு புத்த விகாரை அமைப்பதற்காக சுவீகரித்து வைத்திருப்பதாக பேசப்படுகிறது. 40 குடும்பங்கள் அங்கு குடியேறி இருந்தார்கள். அந்த 40 குடும்பங்களும் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் அந்த இடத்திலே குடியேற முடியவில்லை. அவர்களுடைய இடம் ஒரு புத்த விகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. கொக்குளாய் கர்நாட்டுக்கணியில இருக்கின்ற விநாயகர் ஆலயம் தனியாருடைய காணி ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு பௌத்த பிக்குனால் ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவோணமலையிலே திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலே இருக்கின்ற பகுதிகளில் அங்கே இருக்கின்ற பூர்வீக வரலாறுகளை யாரும் அறிய முடியாது. அதற்கு தொல்பொருள் திணைக்களம் தடை விதித்திருக்கிறது. ஆனால் திருகோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய வளாகத்தை சூழ ஆக்கிரமித்து கடைகள் போடப்படுகின்றன. இதற்கு பின்னால் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு உதவியாக இருக்கின்றார்கள். இவ்வாறுதான் அண்மையிலே சாம்பல் தீவு சல்லி சந்தியில் கூட ஒரு புத்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான இந்த விடயங்கள், இவ்வாறு ஆக்கிரமிக்கப்படுகின்ற புத்த விகாரைகள் கூட போர்த்துக்கேயர்கள் ஒல்லாந்தர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணிலே ஆக்கிரமித்ததைப் போல, இந்த மண்ணிலே எவ்வாறு தேசிய இனத்தின் அடையாளங்கள் தமிழர்கள் அழிக்கப்பட்டதைப் போல, இப்பொழுதும் புத்த விகாரைகள் அமைப்பதன் மூலம் இவ்வாறான அழிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நாட்டிலே இது இன்னும் ஒரு நல்ல சமாதானத்தை கொண்டு வருவதாக நாங்கள் உணரவில்லை. தமிழர்கள் இப்பொழுதும் இந்த அரசாங்கத்தை தாங்கள் ஒரு நல்லிணக்கம் வரும், நீதி நியாயம் கிடைக்கும், தங்களுக்கு ஒரு சமாதான வாழ்வு கிடைக்கும் என எதிர்பார்த்து வாக்களித்த மக்கள் இன்று இதனை ஒரு எதிர்மனப்பாங்கோடு வேதனையோடு இந்த அரசாங்கத்தை பார்க்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. கலை வடிவங்கள் என்பது ஒரு மனித வாழ்விலே மிக முக்கியமானது. அந்த கலையினுடைய அம்சங்களையும் அதனுடைய கலாச்சார விழுமியங்களையும் பேண வேண்டியது மிக மிக அவசியமானது. எந்த இலங்கையிலே எந்த கலை வடிவம் கொண்டு வரப்படுகிற பொழுதும் அதற்கு ஒரு சிங்கள நாமம் தான் சூட்டப்படுகிறது. எங்கேயாவது ஒரு தமிழர்களுடைய கலை வடிவத்திற்கான முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை. வடக்கு கிழக்கிலே பெரும்பகுதியாக வாழுகிற தமிழர்கள் தங்களுடைய கலைகளை பேணக்கூடிய வரலாற்று இடங்கள் இல்லை. நாங்கள் இப்பொழுது நைனாதீவில் ஆக்கிரமித்து அங்கே 60 அடி உயரத்திலே விகாரை கட்டப்படுகிறது. கனகாம்பிய குளத்திலே ஆக்கிரமித்து விகாரை கட்டப்படுகிறது. மாங்குளத்திலே விகாரை கட்டப்படுகிறது. திருவோணமலையிலே விகாரை கட்டப்படுகிறது. திருக்கேதீஸ்வரத்திலே விகாரை கட்டப்படுகிறது. இவ்வாறு தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீகமான இடங்களிலெல்லாம் இந்த விகாரைகள் அமைக்கப்படுகிற பொழுது தலதா மாளிகையினுடைய வளவுக்குள் நாங்கள் அல்லது வளாகத்துக்குள் ஒரு காளி கோயிலை கட்ட முடியுமா? அல்லது தலதா மாளிகையினுடைய வளாகத்துக்குள் சிவன் கோயிலை கட்ட முடியுமா? ஏன் இந்த ஆக்கிரமிப்புகள்? நாங்கள் பேச முடியாதவர்களாக இருக்கிறோம். தமிழர்கள் பலமிழந்தவர்களாக இருக்கிறார்கள். விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது அவருடைய ஆயுதம் இருந்தது. அவர்கள் வாழுகின்ற காலத்தில் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் எதுவும் நடைபெறவில்லை. இவ்வாறான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நடைபெறவே இல்லை. எந்த புத்த விகாரைகளும் அங்கு அமைக்கப்படவில்லை. இருந்த புத்த விகாரைகளை கூட அவர் காப்பாற்றி இருந்தார்கள். கிளிநொச்சியில இருக்கிற லும்பினி விகாரை கூட அவ்வாறு அப்படியே முழுமையாக இருந்தது. திரும்ப யுத்தம் முடிந்து மீளுகின்ற பொழுது இந்த விகாரை அவ்வாறே பேணப்பட்டது. ஆகவே இவற்றையெல்லாம் கணத்தில் எடுக்க முடியாத அரசாங்கம் நாளை சமாதானத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரப்போவதாக நாங்கள் நம்புவது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறோம். மிக மிக முக்கியமாக வரலாறுகள் திரிவுபடுத்தப்படுகின்றன. மகாவம்சம் என்கிற நூலை அடிப்படையாக கொண்டு சிங்கத்திலே இருந்து ஒருவர் பிறந்தார், அதன் ஊடாக சிங்களவனம் உருவாகியது என்று மகாவம்சம் சொல்கிறது. ஒரு மகாவம்சம் என்கிற நூலை வைத்துக் கொண்டு இலங்கையினுடைய அரச இயந்திரம் இயக்கப்படுகிறது. அவ்வாறானால் இந்த மகாவம்சம் தான் அடிப்படையாக இருக்குமானால், இந்த மகாவம்சத்தை தான் அடிப்படையாக கொண்டு அரசியல் இயந்திரம் இயங்குமானால், ஒரு காலத்திலும் இங்கே இருக்கின்ற ஏனைய இனங்கள், ஏனைய தேசிய இனங்கள் அடையாளப்படுத்தப்பட மாட்டாது, அவர்கள் அந்நியப்படுத்தப்படுவார்கள். இது மிக முக்கியமானது. இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க தவறினால் சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியானதாக அல்லது ஒரு காணல் நீரானதாகவே அது மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக வரலாற்றை நாங்கள் பார்க்கிற பொழுது கூட இந்த அண்டன் பாலசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், போரும் சமாதானமும் என்கிற புத்தகத்திலே அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். யுத்தமும் சமாதானமும் என்கிற புத்தகத்தில் கூட அவர் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டமும் சமாதான முயற்சிகளும் என்கிற தலைப்பிலே அவர் யுத்தமும் சமாதானமும் என்கிற தன்னுடைய புத்தகத்தினுடைய பக்கம் 400-401 மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். எமது போராட்டத்தின் நோக்கமானது சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்டதாகும். சுயநிர்ணய உரிமைக்கான எமது போராட்டத்தில் தொடர்ச்சியாகவே நாம் பற்றுறுதியோடு இருக்கின்றோம். தமிழர் தாயகம், தமிழ் தேசியம் மற்றும் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை என்பன அரசியல் போராட்டத்தின் அடிப்படை விடயங்களாகும். திம்பு முதல் தாய்லாந்து வரை நாம் இவற்றை வலியுறுத்தி வருகின்றோம். இந்த அடிப்படையிலே எமது தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். தனித்துவமான இனம் என்ற அடிப்படையில் அவர்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்களாவர். சுயநிர்ணய உரிமையானது உள்ளக மற்றும் வெளியக சுயநிர்ணய உரிமை என்ற இரு அம்சங்களை கொண்டதாகும். உள்ளக சுயநிர்ணய உரிமையானது பிராந்திய சுயாட்சியை வழங்குகின்றது. தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களில் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டும். அவர்கள் தமது தாயகத்தில் சுயாட்சி அடிப்படையில் வாழ வேண்டும். இதுவே தமிழர்களின் அரசியல் அபிலாஷையாகும். இது உள்ளக சுயநிர்ணய உரிமைக்கான உண்மையான அர்த்தத்தை கொடுக்கிறது. உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் எமது தாயகத்தில் பிராந்திய சுயாட்சி மற்றும் சுய அரசாங்கம் என்பவற்றை கொண்ட தீர்வு திட்டத்தை சாதகமாக பரிசீலிக்க நாம் தயாராக உள்ளோம். இதனை மிக தெளிவாக சொன்னதாக ஒரு சிங்கள சகோதர எழுத்தாளர் காயத்ரி விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய விமர்சன கட்டுரையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இது இந்த நாட்டிலே பிரிவினையை யாரும் எந்த காலத்திலும் வலியுறுத்தி வந்ததல்ல. மிக மிக விடுதலை புலிகளுடைய தத்துவாசிரியர் அண்டம் பாலசிங்கம் அவர்கள் தன்னுடைய யுத்தமும் சமாதானமும் என்கிற புத்தகத்தின் 400-401 பக்கத்தில் சொன்ன விடயத்தை காயத்ரி விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். இந்த நாட்டினுடைய சமாதானம், இந்த நாட்டுக்கு ஒரு இன ஐக்கியம், இந்த நாட்டினுடைய இன சவன்யம் சரியாக நடைபெற வேண்டுமானால் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தனித்துவ கலாச்சார அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனத்துக்கு இருக்கின்ற தனித்துவ அடையாளங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கூட இலங்கையிலே எத்தனை பேர் இந்த பாராளுமன்றத்திலே எங்களுடைய கோல உடைகளை தரித்து வருகிறோம், அல்லது எங்களுக்கான கலாச்சார உடைகளை நாங்கள் எத்தனை பேர் பேணுகிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு விடுகிறோம். எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் வெளியிலே இழந்து விடுகிறோம். எங்களுடைய கலாச்சார பண்புகள் எங்களை விட்டு போகின்றன. நாங்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து வருகிற பீட்சாவுக்கும் அங்கே இருந்து வருகின்ற வெளிநாட்டு மேலத்தைய உணவு வகைகளுக்கும் நாங்கள் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுயமான உணவு வகைகளை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தின் மீதும் எங்களுடைய சுய இருப்பின் மீதும் திணிக்கப்படுகின்ற முயற்சிகளாகவே எங்களால் பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த நாட்டில் 2 தேசிய இனங்கள் இருக்கின்றன. இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் அவர்கள் தனித்துவமான மொழி அடையாளத்தை கொண்டவர்கள், அவர்கள் தனித்துவமான வரலாற்று ரீதியான நில அடையாளத்தை கொண்டவர்கள், அவர்களுக்கு அந்த கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கிறது. சிங்கள மக்களுடைய சேட்டு கொலரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் அவருடைய கொலர் வித்தியாசமானது, தமிழர்களுடைய கொலர் வித்தியாசமானது. ஆனால் ஒரே வகையான உடுப்பை அவர்கள் நேஷனல் தேசிய உடைய அணிந்து கொண்டாலும் கூட அவர்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஒரு கலை வடிவத்தை பின்பற்றுகிறோம், நீங்கள் இன்னொரு வகையான கலை வடிவத்தை பின்பற்றுகிறீர்கள். ஆகவே எங்களுடைய ஆகவே இந்த கலை வடிவங்கள் என்பது ஒரு இனத்தினுடைய தனித்துவ அடையாளங்களை இழக்காத வகையில் இருக்க வேண்டும். இலங்கையிலே இருக்கின்ற கலை வடிவங்களை நாங்கள் பேணுகின்ற பொழுது இலங்கையிலே சிங்கள அடிப்படையான கலை வடிவங்களை தவிர்த்து அதன் நாங்கள் இருக்கட்டும். ஒரு சிங்கள மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்கிறோம், அவருடைய பண்பாட்டை மதிக்கிறோம். புத்த பகவான் கூட அறம் பொருள் அறத்துக்காக நீதிக்காக இந்த மண்ணிலே அவதரித்தார். ஞானம் பெற்றார், யுத்தத்தை வெறுத்தார், இரத்தத்தை காணாமல் அவர் ஒதுங்கி இருந்தார். அவர் ஒரு மரத்திற்கு கீழே இருந்து ஞானம் பெற்ற அந்த புத்த பகவானுடைய பரம்பரையிலே இருக்கின்ற இந்த நாடு பௌத்தத்தை ஏற்கின்ற நாடு. அந்த பௌத்த கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்கிறோம். அதே போலதான் தமிழர்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் அவருடைய பேணலும் மிக மிக முக்கியமானது. கலாஜோதி ஆனந்தகுமார சாமி எவ்வாறு சிங்கள கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, பேராசிரியர் சரத் சந்திர அவர்கள் எவ்வாறு சிங்கள கலையிலே தமிழர்களுடைய பங்கு மேலோங்கி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டாரோ, அதனை இப்பொழுது இருக்கின்ற புதிய பரம்பரை உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கிற பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் நீதியும் ஒற்றுமையும் இந்த நாட்டின் பலமும் தங்கியிருக்கிறது. அது இரண்டு தேசிய இனங்களையும் தனித்துவமான இனங்களாக, தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களோடு பார்க்கப்படுகிற பொழுதுதான் இந்த நாட்டில் சரியான நீதி நியாயம் கிடைக்கும் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன்.
சபாபதி துமனி, ஜனதா விமுக்தி பெருமுனே நாயகத்துமா விசின் கலாவ சம்பந்தவ கெனநிலத கல்த பீமே யோஜனா விதி கவதத் கலாவட லதி கலாவெனுவின் மே சபாவித் ஹெமதனமத் ஹண்டக் நகன உபதுமா மூலாசனே சிதித்தி வச்சன சுவல்பியா கதாகரண்ட லபீம கன மம சத்துட்டுவேனம். விசேஷேன்ம சம்ஸ்கிருதிகமாத்தியான்சியட சம்பந்த கரணு கேவுனா மென்ம தெளிநாட்டியகனத் சிங்கள சினிமாவகனத் அதஹஸ் கரணாவாக் இதிரிபத்திட்ட நிசா அப்பே அமாத்தியான் சேட்டத் ஏவா பலபான ஹெயின் வச்சன சுவல்பியாக கதாக்கரண்ட மங் கல்பனாகர் மே சபாவே ஹெம கதாவகதிமவாகி கேவுனு பரிதி விசேஷேன்ம தெளிநாட்டி கலாவு லுகு சோதா பாலுவகட்ட தென் தசக யக பமன காலேக்கிந்தலா சீக்கிரம் கமன் கரலா அதுவெனக்கொட்ட இத்தாமத்ன பரபத்தல தத்தேக்கட பத்திலா திபின பவா அப்படி கௌருத்தான் மேக்கே பிரமித்திய பிரிபந்தவ கட்டலு மத்து விழா திபின ஏ நிசாம அது டெலிநாட்டி பிரிபந்தவ ஹெம பெத்தகிம பசுபேமா கத்து விழா திபின அப்பே ஜனதா விமுக்தி பெருமுனே மந்திரித்துமா கிவ்வாக்கி தென் டெலிநாட்டிய கிசி பிரமித்தியாக நேத்துவ தமாய் நிஷ்பாதனை வேண்டி சமஹார விழாவட்ட எக்கரையும் ஒக்கும் அவசான் கரணும் எக்கட கீனவா திப்பா கெஹுவ வகை கீழா போதினே கே கர்மாந்தி எகன கதா கண்ண கூட எகன கதா வேணும் அப்பி ரஜே பலேட்ட பத்து நாட்டு பஸ்ஸே விசேஷம் ராஜ்ய மாத்திய ஜாத்திக ரூபவாகினிய சுவாதீன ரூபவாகினிய வகை தங்கல மே தெளிநாட்டிவல பிரமித்திய வடிக்கரலா பிரதர்ஷனே கிரீமகன கல்பனா கர ஏகன காரணா கீப்பியா கப்பி அனுகமனே கரன்னு தனட்டம கிரியா கல்ல திபின விசேஷம் மே தெளிநாட்டிய பிரதர்ஷனே கிரீமிதி கிசிமே அங்கிலி கஹிமாக் நெத்துவ பலபயம் கரன் நெத்துவ தேசபாலன தப்பெவியும் கரன் நெத்துவ வித்வத் கமிட்டுவாக் சுவாதீன கமிட்டுவாக் கட்டியிட்ட பத்கரல லக்குணு கிரமையா கத்தி கரல ஏ கிரமவேதியட்ட அனுகமேக கத்தி கரன் அப்பி தனட்டம கட்டியுத்து கல்ல திபின இவகையும் அப்பி பலேட்ட பத்தின கொட்ட மே ரூபவாகினியே விசேஷம் ராஜ்ய மாத்திய தெளிநாட்டிய பிரதர்ஷனே கிரீமகன லுகு விவேச்சன திவுண மகிதான் அனுரகுமார் மந்திரி துமா தேகநாத சந்தான் கல்ல திவுண நோயக் விதியே கப்பம் தினே வகன திவுண விவித அல்லஸ் ஏவென்வின் லபாதென்ட் வெச்ச ஹட்டிகன பிரசித்த காரணா பவட்ட பத்திலா திவுண ருப்பியால் பனஸ்தாஹே தினேகன பொம பிரசித்தியாக திவுண இது மம கீனவா தெங் அப்பி விசேஷம் மங்க அமைதிவரே ஹரிட்டு பத்து நாட்டு பசே தத்தே நதிக்கிரீம சந்தா மூலிக வசேன் வடப்பிரிவலால் எதுவா தனட்டத் தேம தேவல் வினவனாங் ஓணம் அவஸ்தாவக இகன அப்பி தனுவத் கரன் அப்பி பலாபுருத்வினோ ஏ கிரம நதிகரா வகையம திகட்டம பிரிசிது கிரமேகட மே தெளிநாட்டில பிரமித்திய வடிகரன்ன புலுவாங் கிரம வேதேகட மே வடகாட்டிகுத்து இசராட கினியான் இவகேம சினிமாவகனத் அப்பே விசேஷ அவதானியும் முயலாத்திவிடும் நிர்மாண கருவாங்கே அடுவக்கென சமஹர உதவிய கதாக்கரா நமுத் இதிரியட சித்திரபட்டி போலி மக்தியின ஹட்டி தக்கின கொட்ட எஹம நிர்மாண கருவாங்கே அடுவக் திவினவை கேனக நாம் பேன நெஹே நவக அலுத் நிர்மாண கருவோத் தருண நிர்மாண கருவோத் வகேம பிரவீன பலபுருது நிர்மாண கருவான்கே நிர்மாணத் நிதர நிதர ඇති වෙන බව අපි දකින්න ලැබිලා තියෙනවා. විශේෂයෙන්ම චිත්‍රපටි පෝලිං ක්‍රමය ගැන බොහෝ දිනෙකගේ අවධානය යොමු වෙලා තිබුණා. ධාරා ක්‍රමය නිසා චිත්‍රපටි තුනක් එක විට මුදා හැරීමට දැන් අපි කටයුතු කරනවා. යම් විසඳුමක් ඒ හරහා ලැබිලා තියෙනවා කියන එක තමයි චිත්‍රපට අධ්‍යක්ෂකවරු නිෂ්පාදකවරු පවා අපිත් එක්ක පවසන්නේ. අපි බලනවා තව තවත් විවිධ ක්‍රම අනුගමනය කරලා ඒ සියලු දේවල් වලට පුළුවන් තරම් විසඳුමක් දෙන්න. ගොඩගැහිච්ච කාලාන්තරයක් තිස්සේ මේ කර්මාන්තවල ඇතිවෙච්ච විනාශය එක රැයින් එහෙම නැත්නම් අවුරුද්දක් වගේ කෙටි කාලයකදී ඔක්කොම උඩු යටිකුරු කරන්න බැරි වුණත් අපි බලනවා පුළුවන් තරම් ඉක්මනට මේ தත්වය යථා තත්ත්වයකට පත් කරන්න. මට මතකයි නවක නිර්මාණකරුවෙක් අපේ රටේ ප්‍රදර්ශනය කරන්න පෙර ජාත්‍යන්තර සම්මානයට පවා පාත්‍ර වන චිත්‍රපටියක් හැටියට නිෂ්පාදනය කරා මෝටර් බයිසිකලේ චිත්‍රපටිය. මීට පෙරත් මේ සභාවේ ඔබතුමාලා අවධානය යොමු කරා. මම එදත් කිව්වා ඒක ඉක්මනින් ප්‍රදර්ශනය කරන්න අවශ්‍ය කටයුතු කරනවා කියලා. දැන් වෙනකොට මෝටර් බයිසිකලේ චිත්‍රපටිය ප්‍රදර්ශනය වෙමින් පවතිනවා. ඒක ඉතාම උසස් චිත්‍රපටියක් හැටියට ප්‍රදර්ශනයේ තියෙනවා කියන එක තමයි මම කල්පනා කරන්නේ. ඒ වගේම තවත් නවක නිර්මාණකරුවන්ගේ චිත්‍රපටි අපි රසක්ම ඉස්සරහට ප්‍රදර්ශනය කරන්න අවශ්‍ය කටයුතු සිදුවෙමින් පවතිනවා. ප්‍රේමයේ නම් චිත්‍රපටිය, දැකලා පුරුදු කෙනෙක් චිත්‍රපටිය වගේ ඒවත් තරුණ නිෂ්පාදකවරුන්ගේ අධ්‍යක්ෂකවරුන්ගේ චිත්‍රපටි ඒවත් දැන් ළඟදීම ප්‍රදර්ශනයට පත් වෙන්න කටයුතු කරලා තිබෙනවා. සිනමාශාලා ඩිජිටල්කරණය කිරීම ඉතාම ප්‍රමුඛ අවශ්‍යතාවයක් හැටියට අපි හඳුනගෙන තිබෙනවා. පහුගිය කාලේ මේවා කරනවා කරනවා කී කී නොඑක් ඒවා කිව්වත් ඒවා කිසිම ආකාරයකින් කෙරුන්නේ නැහැ. ඒ පිළිබඳ විවිධ මත තියෙනවා මේ හේතු මේවට බලපෑවා කියලා. දැන් රටපුරා සිනමාශාලා 145ක් අතරින් 40ක් විතර ඩිජිටල්කරණය සිද්ධ වෙලා තිබෙනවා. විශේෂයෙන්ම මේ අගනුවර ප්‍රධාන සිනමාශාලා ඇතුළු 40ක් විතර දැන් ඩිජිටල්කරණය වෙලා තියෙනවා. මේ සිනමාශාලා හිමියන්ගේ පෞද්ගලික මුදල් යොදවලා ඒ අයට ආර්ථික ශක්තියක් තියෙන නිසා ඒ தත්ත්වය ඇති කරලා තිබෙනවා. විශේෂයෙන් ගම්බද ප්‍රදේශවල සිනමාශාලා ඩිජිටල්කරණය කිරීම ඉතා හෙමින් සිදුවෙන බව පේන තිබෙන්නේ. සමහර අයට ඒ හිමිකරුවන්ට සිනමාශාලා හිමිකරුවන්ට පෞද්ගලිකව වියදම් කරලා ඒක කරගන්න බැරි තත්ත්වයක් අපිට දකින්න තියෙනවා. මේ පිළිබඳව විශේෂ කමිටුවකුත් අපි පත් කරා. ඒ කමිටුවේ වාර්තාව එළියට ඇවිල්ලා තියෙනවා. මම අග්‍රාමාත්‍යතුමාටත් දැන් ඒක බාර දීලා තියෙනවා. කොහොම නමුත් ඉතා කෙටි කාලයක් ඇතුළත ලංකාවේ සියලු සිනමා ශාලාවල් ඩිජිටල්කරණය කරලා අවසන් කිරීම කළ යුතුව තිබෙනවා. මේ වියදම දැරීම සම්බන්ධයෙන් අපේ අදහස් කීපයක් ඒ කමිටුවෙනුත් නිර්දේශ වෙලා තිබෙනවා. සිනමා කරුවන් ඒ අදහස් වලට යම් දැනුවත් වීමක් වෙලා තිබෙනවා. ඒ අයත් ඒ ගැන අවධානය යොමු කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම පුජ්ජලික වියදමින් ඩිජිටල්කරණය කරගන්න බැරි සිනමා ශාලා හිමියන්ට රජයේ යම් සහන ණය ක්‍රමයක් ඇති කරන්න පුළුවන්ද කියන එකත් එක යෝජනාවක් හැටියට ඇවිත් තිබෙනවා. අනිත් යෝජනාව තමයි සිනමා ශාලාවල් වල ප්‍රවේශ පත්‍රයකින් බොහොම සුළු මුදලක් අය කරගන්න ක්‍රමයක් ඇති කරලා සිනමා ශාලා හිමියටත් ප්‍රේක්ෂකයටත් බරක් නොවන විදියට ඒ කටයුත්ත කරන්න පුළුවන්ද කියන යෝජනාවත් ඇවිත් තිබෙනවා. කොහොම නමුත් අපි මේ යෝජනා වලින් බලාපොරොත්තු වෙනවා 2K තාක්ෂණය හෝ ඊට ඉහළ තාක්ෂණයක් යටතේ සියලුම සිනමා ශාලාවල් ඩිජිටල්කරණයට ලක් කරන්න මේ කෙටි කාලයක් ඇතුළත මේ වැඩේ අවසන් කළ යුතුවම තිබෙනවා. ඒක ප්‍රමුඛ අවශ්‍යතාවයක් කියලා අපි තීරණය කළා තිබෙනවා. අපේ හිතවත් ගීතා කුමාරසිංහ මැතිණියත් ඉතා වැදගත් අදහස් කීපයක් ප්‍රකාශ කළා. එතුමිය සිනමාව ගැන විශේෂ ඇල්මක් දක්කමක් තියෙන සිනමාව ගැන මනා අවබෝධයක් තියෙන කෙනෙක් හැටියට ඒ ශේෂ්ත්‍රයේ කෙනෙක් හැටියට මේ උත්තරීතර සභාවේ අදහස් කීපයක් ප්‍රකාශ කරා. මම ඒව ගැන ඉතාම උනන්දුවෙන් ඇහුම්කන් දුන්නා. එතුමිය කිව්වා සිනමා පාසලක් ඇති කිරීම කොයිතරම් වැදගත්ද කියන එක. ඇත්ත වශයෙන්ම මේක කියනකොට මම නැගිටලා කතා කරන්න ගියේ නැහැ එතුමියගේ කතාවට බාධාවක් වෙන නිසා. නමුත් දැනටම අපි මොකද සංඛ්‍යාලයකට තිබුණා නම් මම කතා කරන්න යන්නේ නැහැ. මොකද එතුමිය තරම් මට ඒක දන්නේ නැති නිසා කෝටි ගණන් අරෙහි මේ කතා කරන්න යන්නේ නැහැ. නමුත් මේ සිනමා පාසලක් ඇති කිරීම ගැන අපි දැනටම අවධානය යොමු කරලා තියෙනවා. විශේෂයෙන් මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි ඔබතුමා හොඳට දන්න ප්‍රදේශයක මේ දලුගම சரசவிய சித்திராகாரிய பிஹிட்ல தீன தனங்கன அப்ப ஏகன அவதானிய யோமுக்கல்ல ஸ்தானேகன அவதானிய அவதானியங்க இன்னும் மே எத்தனை வர்க்காடி தாஹத்திர தாஹக இத்திர இடக்கடாக திபிர நிசா விசேஷேம சப்தாகாரிய திபெண்ணே தித்திர ஏவாகேம சியலும பஷ்சாத் சினிமா கட்டியுத்து ஏக்கியானே ரூபகத கிரிமின் பசுவகரண சியலும நிஷ்பாதன கட்டியுத்து ஏ ஸ்தானேதி சிதுவென நிசா எவெனி சினிமா பாசலம் அத்திகரோத் ஏவாகே தனக பிராயோகிக தனும கனீமட்ட பசுவக் வென பவத் அப்பி அவதானிட யொம வெலா திபெனோ இது அப்பிட்ட இசரஹட ஏ சியலு தேவால் கிரமானுகூலவ கரலா பெண்ணான புலுவாங்க வெயி கீழ மங்க விசுவாச கரணும் அர தெரிநாட்டி வலட்ட திபுணு தத்துவ அப்பி ஆபுகமன் நதிகராவாகே ஒய் பணஸ்தாய கதா வென வென அல்லஸ் கதா அரவமே அப்பி நதிகராவாகே மேவத் அப்பிட்ட அத்திகரலா பெண்ணான புலுவாங்க வெயி கீழ மங்க விசுவாச கரணும் ஒபதுமத் கதா கரணுகோட மட்ட அஹுனா விசேஷ ஹொந்த அதஹஸ் கீபியாக்ம பிரகாச கர ஒபதுமா அவதாத் மே கலாவ கேன பொஹும ஹங்கீமகின் கதா கரண கெனெக் மட்ட மதகாய் ஒபதுமா மட்ட அஹுனா ஒபதுமா கியனவா மே லமா சித்திரபட்டி உங்க இஸ்ரஹாட்ட என்ன கதாவாக் வகை அத்தவாசியம் லமா சித்திரபட்டி ஹொந்த நிஷ்பாதன என்ன ஹொந்தாய் ஹோகானா பொகுண வகை லமா சித்திரபட்டி மேத காலி அப்படி தக்க தின சீய இக்மவல தாமத் ஹொந்தின் ஜனப்பிரிய தத்தின் பிரதர்சனை வேணும் எனிசா இவனி உசாஸ் லமா சித்திரபட்டி அத்திகிரி மட்டத் உணந்து கரவான புருவான் ஹொந்தாய் கேல மங்க கல்பனா கரன் இம்மா மீட வடா தீர்கோ கதா கரன் அப்பே பந்துல குணவர்தன சூரியன் இன்வா மெத்தன எத்துமத் சிங்கள சினிமாவ கேன விசால ஹங்கீமக் தீன ஏகன ஏ அன்சே நிஷ்பாதகே ஏனிசா எத்துமத் மங்கித்தனோ அதஹஸ் கீபியா கிதிரிபத் கரை கீர கோம நமுத்
ஓ நாரிந்த மந்திரிட்டுமா ஓ
தெரிநாட்ட சேஸ்ரே நிர்மாண கரவங்க தீர பிரதான இல்லீமனே ஏ வர்க்கீகரணைய சஹ பிரமிதிய பிலிபந்தோ அதீக்ஷணே சந்தா யா மண்டலයක් பத் கரணேக
ஓ
ஒதுமே கதா வித்தம் வித்வத் மண்டலයක් பிலிபந்த சாகச்சா உனா ஓ எதகொட ஏக ஜாதிகோ ஐடி ரூபாயின் ஐடி நேகட விதரக் பொத் எனேகக் நெமே சியலு நாலிகா வலட்டம உடின் தியன மண்டலයක් விய யுதுயி மம தனகன கெமதி ஒபதுமா சந்தான் கரப வர வித்வத் மண்டலே கோஹமத ஏக ஹதென்னே மோகத ரங்கும் பாலக மண்டலேங்க வத் திருநாட்டி ஆவரணே வென்னே
நே நே அபி ரூபவாஹினியடை ஐடிஎன் எகடை வெனம வித்வத் மண்டலයක් ஹட்டியட தென் சியலும டெலிநாட்டி பரீட்சா கிரீமக் சித்த வேணும் ஏகேன் தின லக்குணு கிரமேட்ட அனுவ தமை ஏவ சித்த வேணும் சமஹரு ஐல்ல அபிவத் முன கஹெனவா விவித ஹேது கிய கிய நமுத் அபி கிசிம ஏங்கிலி கஹீமக் கல்ல நே ஒபதுமாரட ஹோயல பலன்ன புலுவாங் அபி ஏ கமிட்டுவே லக்குணு கிரமேட்டம எகட இட தீலா தியன மம மே சாக் விதாகத்த இஸ்ல கொலேக சதஹங் கிரேன அத்தோசே ஒபதுமா கிவ்வ மே யம் விவஸ்தாபித மண்டலයක් இட உடின் பத் கர்வா நன் ஹொந்தாய் கிய மட ஏக ஹேன கோட்டம மங் ஏக சதஹன் கரகத்த மைதி மேகே එක පාට මේ මොනවා කරන්න නැතුව කියනවට වඩා ඒව ගැන සාකච්ඡා කරලා ක්‍රමවේදයක් හදන්න තමයි මං හිතන් හිටියේ. ඔව් ඔව්.
වලට කලින් තමයි ඒව ගොඩ නැගුනේ.
ඔව්.
දැන් ටෙලි නාට්‍ය අලුත් විෂයක් නිසා
ඔතන ඉඳලා කතා කරනකොට මයික් එකට වදින්නේ අර පිටිපස්සේ හිට ගන්න. ආයෙත් වගේ.
එතකොට ඒ කියන්නේ ටෙලි නාට්‍ය දැන් අලුතෙන් රූපවාහිනියත් එක්ක විකාශන වෙච්ච දෙයක් නේ. ඒ නිසා අර ඊට ඒවට එන්න පෙර හදලා තමයි අර මණ්ඩල ටික තියෙන්නේ.
ඔව්.
එතකොට දැන් ටෙලි නාට්‍ය අලුතෙන් පුළුල් වෙච්ච නිසාමත් ඒ ශාස්ත්‍රයේ පිළිබඳව නියාමනය කරන්න යම් පාලනයකට ලක් කරන්න එවැනි බණ්ඩලයක් ගොඩනැගීම තමයි වඩාත් යෝග්‍ය වෙන්නේ කියන එක තමයි අදහස
තියෙන්නේ. ඒක ඉතා වැදගත් අදහසක් කියලා මට තේරුණා. මම ඉතින් එකපාරට මේක ඔක්කොම කරනවා කියන එක නිකන් සම්ප්‍රදායික කතාවක් වෙනවා. ඒ නිසා මම හිතුවා ඔබතුමත් එක්කත් අපේ අමාත්‍යාංශයට සම්බන්ධ අයත් කැඳවලා අපි පාර්ලිමේන්තුවේදී හැම වෙලාව කතා කරලා ඒ අදහස් හොඳ ඒවා අරගෙන අපි බලමු ඒකත් කරන්න පුළුවන්ද කියලා. විශේෂයෙන්ම මේ ජනතාවගේ රසාඥතාවයේ වැඩි දියුණු කිරීමේ කටයුත්ත අපේ අමාත්‍යාංශයට බොහොම සම්බන්ධයි. ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙනවා ඒ රූපවාහිනී ඒ වගේම ගුවන්විදුලි සංස්ථාවේ අර එහෙම තියෙන හොඳ වැඩසටහන් ඔක්කොම ප්‍රයෝජනෙට අරගෙන ගම්මට්ටමේ ජනතාවගේ රසාඥතාවය වැඩි දියුණු කරන වැඩපිළිවෙළක් ඇති කිරීම ගැනත් අපේ දැන් සාකච්ඡාවට කීපයක් පවත්වලා තියෙනවා. කොහොම නමුත් අපි ඔක්කොම උනන්දු වෙලා සංස්කෘතික අමාත්‍යාංශයත් අපේ සියලුම අමාත්‍යාංශත් ඔක්කොම එකතු වෙලා පක්ෂපාත ભેදයක් නැහැ කලාවට රසවින්දනයට එහෙම ભેද මොකුත් නැහැ. ඒ නිසා අපි ඔක්කොගෙම හොඳ අදහස් අරගෙන අපි කාගේ කාගේත් ශක්තිය යොදවලා හොඳ උසස් ප්‍රමිතියෙන් ටෙලි නාට්‍ය හොඳ සිනමාවක් කලාවක් ඇති කරන්න අපි ඔක්කොම කටයුතු කරමු කියන ඉල්ලීම කරමින් විශේෂයෙන් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මේ වගේ හොඳ කාලෝචිත යෝජනාවක් මේ උත්තරීසර සභාවේ කාගෙත් අදහස් එළියට දාන්න පුළුවන් වෙන විදිහට අද ඉදිරිපත් කිරීම ගැන ඒ වගේම අපි දවස පුරා මේ යෝජනාව සැලකිල්ලට අරගෙන අද සාකච්ඡා කරන්න ලැබීම ගැන සතුටු වෙමින් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මට අවස්ථාවක් දීම ගැන.
ඔව් ගරු මන්දිර ගණතර මන්ත්‍රී මොකද
ගරු මුලාසන ආරෝඪ මන්ත්‍රීතුමනි අපේ අනුර කුමාර දිසානායක මන්ත්‍රීතුමා ඉතාම වැදගත් යෝජනාවක් මේ සභාවට ඉදිරිපත් කළ අවස්ථාවේදී මේ ක්ෂේත්‍රය හා සම්බන්ධ වූ අයෙක් ලෙස ඒට දායකත්වය නොසැපුවොත් මගේ හෘදය සාක්ෂිය පිළිබඳ ප්‍රශ්නයක් මතුවෙන නිසා මේ කෙටි වෙලාව හෝ ලබාගෙන අදහස් කීපයක් එකතු කරන්න කැමති වෙනවා. මේ අපේ රටේ කලා ක්ෂේත්‍රය සිනමාව ටෙලිනාට්‍ය හා අනිකුත් කලා අංශ පිළිබඳ වගකීම වර්තමානයේ පැවරලා තියෙන්නේ අපේ ගයන්ත කරුණාතිලක මැතිතුමාට. එතුමා පසුගිය කාලය තුලදී මේ රටේ දේශපාලන ක්ෂේත්‍රයේ තුල කුමන මතවාද දැරුවත් යහපත් දැක්මක් සහිතව කටයුතු කරන්නට උත්සාහ දරන තරුණ ඇමතිවරයෙක් වශයෙන් මම හිතනවා මේ ඇති වෙලා තියෙන විශාල අර්බුදයට පළදායි සක්‍රීය මැදිහත් වීමක් දෙන්න එතුමට පුළුවන්කම ලැබෙයි කිය. එතුමට ඒක කරන්න බැරි වුණොත් මේ ආණ්ඩු කාලයේදී මේ සඳහා විසඳුමක් ලැබෙයි කියලා මට හිතන්න අමාරුයි. අපේ දේශීය සිනමාව ආඩම්බර විය හැකි හෙළ සිනමාවක් තිබුණා. හෙළ සිනමාවේ නිම්බල්ලු පුළුල් කිරීම සඳහා අනුපමේය දායකත්වයක් සැපයූ යුග පුරුෂෝ රාසියක් තමත් ජීවතුන් අතර සිටිනවා. ආචාර්ය ලෙස්ටර් ජේම්ස් පීරිස් ෂූරින් නිෂ්පාදනය කළ සිනමා කෘති විශේෂයෙන් නිදානේ ආසියාවේ තිබෙන ශ්‍රේෂ්ඨතම සිනමා කෘතියක් ලෙස ඉතිහාසයට එකතු වෙලා තිබෙනවා. ඊට පසු කාලයේදී මේ සංසින්දියාව ඇති කිරීම සඳහා ඒ කාලේ ආචාර්ය සුනිල් ආරියරත්න වගේ අයෙක් යාපන විශ්වවිද්‍යාලයේ සහකාර කථිකාචාර්යවරයෙක් ලෙස හිටියා. ධර්මසේන පතිරාජයන් කථිකාචාර්යවරයෙක් ලෙස හිටියා. සුචරිත් ගම්ලත් මහාචාර්ය කථිකාචාර්යවරයෙක් ලෙස හිටියා යාපන විශ්වවිද්‍යාලයේ. දෙමළ භාෂාවෙන් චිත්‍රපට නිෂ්පාදනය කළ පොන්මණි වගේ චිත්‍රපටියක් ධර්මසේන පතිරාජයා. ඉතින් මේ විවිධ ජනවර්ග අතර අපිට කතා කරන්න පුළුවන් භාෂාවක් ලෙසත් විශ්වීය භාෂාවක් ලෙසත් සිනමාව වැදගත් වෙනවා. කතා නොකලත් සිනමා රූප අනුව විවිධ සමාජයට විවිධ මතවාදයන් ගෙනියන්න පුළුවන්කම ලැබෙනවා. මම සිනමාවේ විශාල කඩාවැටීමක් තියෙන අවධිය අපි තරුණ අවධියේදී ප්‍රේක්ෂකයන් ක්‍රමක්‍රමයෙන් සිනමා ශාලාවෙන් ඈත් වෙනකොට සයිමන් නවගත්තේගම ශූරීන්ගේ කතාවක් ඇසුරු කරගෙන ධර්මශ්‍රී බණ්ඩාරනායකයන් එකතු කරගෙන මම සුද්දිලාගේ කතාව නිෂ්පාදනය කරා. නැවත ප්‍රේක්ෂකයන් සිනමා ශාලාවට ගේන්න පුළුවන්කම ඇති වුණා. ඉතා විශාල ආකර්ෂණයක් සහිතව දින 150ක් විතර නොකඩවා ශාලාවල් පිරී ඉතිරි යන විදිහට ඒ අපිට සාර්ථකව කරන්න පුළුවන්කම ලැබුණ අතර ඒ වර්ෂයේ හොඳම චිත්‍රපට නිෂ්පාදක ටීමි සම්මානය ඇතුළු වර්ෂයේ හොඳම චිත්‍රපටිය ටීමි සරසවි සම්මානයට හිමි වුණා. ඊට පස්සේ අපිට පුළුවන්කම ලැබුණා අලුතෙන් සිනමාකරුවෙක් සිනමාවට ගැන්දන් එන්න පරාක්‍රම නිරියල්ල කියන නාට්‍ය කරුවා ඔහු වෘතාන්ත සිනමාවට පිවිසෙන මගේ සිරිමැදුර නිෂ්පාදනය කළා. රවීන්ද්‍ර රන්දනීය මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කළ මන්ත්‍රීවරයෙක් හා ප්‍රතිභාපූර්ණ කලාකරුවෙක් ඔහු එක වචනයක්වත් කතා නොකර හොඳම නළුවට හිමි සම්මානය දිනලා මම ඒ වර්ෂෙත් ලංකාවේ හොඳම චිත්‍රපට නිෂ්පාදකට හිමි සම්මානය ලැබුවා. ඊට පස්සේ දෙනගම සිරිවර්ධන ශූරීන් සමග අයෝමා චිත්‍රපටයක් හදලා මේ වෙනත් දේශපාලන හේතුන් නිසා මේ කර්මාන්තයේ නියුතු වෙන්න බැරි වුණා. මම පසුගිය කාලේ උත්සාහයක් දැරුවා. රිචඩ් සොයිසා ඝාතනය සම්බන්ධයෙන් අපේ නිලේන්ද්‍ර දේශප්‍රිය සමග ජාත්‍යන්තර තලයේ අලෙවි කරන්න පුළුවන් සිනමා කෘතියක් හදන්න. මොකද ලෝකයේ හැම රටකම කලාකරුවෝ මරා දාන, මාධ්‍යවේදීන් මරනවා. අපේ රටේ රිචඩ් සොයිසාව මරලා හෙලිකොප්ටරෙන් ගල් ගැට ගහලා දාපුවාම මිනිය මෙහාට එනකොට සිනමාවේ සක්මිති වෙච්ච ගාමිණී පොන්සේක මැතිතුමා තමයි ඒ කාලේ අපේ නියෝජ්‍ය කතානායකතුමා. ඒ පාර්ලිමේන්තුවේ මම හිටියේ ඒ ප්‍රශ්නේ මතුවෙන අවස්ථාවේදී එතුමා විශාල බහුවිධ කුසලතා තියෙන සිනමා කරුවේ රිචඩ් සොයිසා, එතුමාගේ මෑණියන් දොස්තර සරවණමුත්තු ඇතිනියගේ මානව දයාවෙන් පිරිච්ච ජනතා දැනුවත් කිරීම පිළිබඳ අපි හොඳ තිර රචනයක් කරන්න හැදුවා. නමුත් අවාසනාවකට මේ රජය බලයට පත් වුණාට පස්සේ මට ඒ චිත්‍රපටිය නිෂ්පාදනය කරන්න තහනම් කරලා ලිපියක් කියවලා තිබුණා. එය ආරක්ෂක අංශ විසින්, මෙතුමාගේ අමාත්‍යාංශය විසින් නෙමෙයි, ආරක්ෂක අංශ විසින්. එතකොට මේ කලාකරුවන්ට නිර්මාණයක් කරන්න තියෙන නිදහස පිළිබඳත් ප්‍රශ්නයක් තියෙනවා. හොඳ සිනමා කෘතියක් හැදුවාම මේ තියෙන අර්බුදය ගොඩගන්න පුළුවන් අපේ වෙළඳපොළ කුඩා වුණත්. දැන් උදාහරණයක් ලෙස අපේ නියෝජ්‍ය කතානායකතුමාගේ මෑණියන් මේ දිනවල ආචාර්ය සුනිල් ආරියරත්නයන් සමග නිෂ්පාදනය කළ තියෙන පත්තිනි ලක්ෂ 2200 මේ වන විට ආදායම් උපදවලා තියෙනවා. මේ ඔබතුමා සඳහන් කළ පරිදි මාචාර්ය ඉදිරිවීර සරච්චන්ද්‍රයන්ගේ දෝණි අර හෝගානා පොකුණ නිෂ්පාදනය කරලා ඒ දරුවන් අතරත් දෙමව්පියන් අතරත් එය වඩා ආදර්ශමත් හොඳ චිත්‍රපටියක් ලෙස ජනතාව වැළඳගත්තා. ඉතින් ජනතාව වැළඳගන්න චිත්‍රපටි හැදුවොත් ඒක ආර්ථික අලාභයක් නොවන ආකාරයට පවත්ත කර්මාන්තයක් ලෙස පවත්තගෙන යන්න පුළුවන්කම තිබෙනවා. නමුත් අද්දේතන සිනමාව පනාදිමින් පවතින තත්ත්වය තුළ එයට පනදීමේ ක්ෂණික ක්‍රියාමාර්ගයක් ගත යුතු වෙනවා. මොකද තාක්ෂණය වෙනස් වෙනවා. තාක්ෂණය වෙනස් වීමත් සමග මේ ඒ වෙනස් වන තත්ත්වයට අනුරූපව අපිට හැඩගැහෙන්න බැරි වුණොත් මේ සිනමාව මැරෙනවා. ඉහළ සිනමාව මැරෙනවා. දැනට දලසේයා පට අරන් ගිහිල්ල ඉස්සර නම් ඉන්දියාවේ ප්‍රසාද් ලැබ් තිබුණා. දැන් ඒව නැහැ. සියල්ල වැහිලා. බොම්බේ තියෙන එක ලැබ් එකක තමයි මේ දලසේයා පට මුද්‍රණය කරන්නේ. ඉතින් අපි උස්සගෙන ගිහිල්ලා කෑන් වල දාලා ඉවරලා ඒක සිනමා ශාලාවල පෙන්වන්න ලබන්නේ. ඩිජිටල් තාක්ෂණය යටතේ මේ පසුගිය රජයේ යටතේ අවසානයේ තීරණයකට ඇවිල්ලා තිබුණා. ලෝක බැංකුවේ 3% පොලී යටතේ ණය ආධාරයක් ලබාගෙන සිනමාකරුවන්ට මේ සිනමා ශාලා ඩිජිටල් කරණය සඳහා මූල්‍ය ආධාර සපයන වැඩපිළිවෙළක්. මොකද එවකට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමියෙක් ලෙස කටයුතු කරපු මාලිනි පොන්සේකා එළ සිනමාවේ රැජිනිය හිටියා. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුවේ රවීන්ද්‍ර රන්දනිය වගේ හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හිටියා. මේ කලාකරුවෝ එකතු වෙලා ඩී.බී. නිහාල් සිංහයන් මිය යාමට ප්‍රථම මේ පිළිබඳ මහත් උනන්දුවෙන් ඩිජිටල් කරණ අවශ්‍යතාවය පිළිබඳ ලෝක සිනමාව පිළිබඳ අත්දැකීම් ලැබපු නිහාල් සිංහයන් මේ බව පැහැදිලි කරලා තිබුණා. ඉතින් මේ දැන් අපිට මේ පිරිවැය අතින් ගත්තොත් 2K කියන වර්ගයේ ඩිජිටල් කරණයක් කිරීම සඳහා මිලියන 5යි ගරු ඇමෙත්තුමනි අවශ්‍ය වෙන්නේ සිනමා ශාලාවක්. මිලියන 5 ගානේ අපි සිනමා ශාලාවල් 100ක් කරන්න යන්නේ මිලියන 500යි. මේක රජයකට ණය මුදලක් දීමේදී අපේ කලාව සભ્યත්වයේ සංස්කෘතිය පිළිබඳ ප්‍රශ්නයේදී ඊටාම සුළු මුදලක්. මම උදාහරණයක් ලෙස සඳහන් කළොත් අපි සීනි කිලෝකට රුපියල් 30ක බද්දක් තිබුණා. මේ බද්ද ක්ෂණිකව වහාම ක්‍රියාත්මක වෙන පරිදි 125ට අඩු කළා. එතකොට එක සීනි කිලෝකින් රජයට අහිමි වෙනවා 29.75. එයින් වර්ෂයකට අහිමි වෙන මුළු මුදල බිලියන 20ක්. ඉතින් මේ වගේ ආදායමක් ගත්තාම මිලියන 500ක් කියන්නේ මොකද්ද? දැන් මේ ත්‍රිලාග බිය සමාගමට බියගම දීරසියන බදුසානේ බිලියන ගණන බිය පිටරටින් ගෙනල්ල විකුණන්න. ඉතින් අපිට මේ අයවැය ලේඛනයේ ඔබතුමා මැදිහත් වෙලා අමාත්‍යවරයා වශයෙන් මගේ කල්පනාවේ හැටියට මෙලෝ වශයෙන් කීර්තියයි පරලෝ වශයෙන් පින්කමයි. මිය ඇදෙන සිංහල සිනමාව බේරා ගැනීම සඳහා අයවැය යෝජනාවක් ඉදිරිපත් කරන්න මේ නොවැම්බර් මාසෙට ණයක් ලෙස ලංකාවේ සිනමා ශාලාවල් ඩිජිටල්කරණය සඳහා මිලියන 5 බැගින් මේ දේශීය සිනමා ශාලා හිමියන්ට දෙන්න. චිත්‍රපට සංස්ථාව හරහා ඒ ණය මුදල ඉතාම කුඩා පොලිය සානදායී පොලිය අනුපාතයක් යටතේ ආපසු අය කරගන්න. එහෙම කලේ නැත්නම් අර බොම්බේ තියෙන ලැබ් එක වහපු ගමන් කල ලැබ් එක මේ ලංකාවේ චිත්‍රපටි අපි අතින් හොදලා තමයි හදන්න වෙන්නේ දලසේ යපටි. ඒ නිසා මම මේ ඉල්ලීම කරනවා තමුන්නාන්සේට පුළුවන් මේ රටේ සියලුම සිනමාකරුවෝ වෙනුවෙන් කලාකරුවෝ වෙනුවෙන් කර්මාන්තේ වෙනුවෙන් අමාත්‍යවරයා ලෙස කෙලින්ම ගරු අග්‍රාමාත්‍යතුමාට සදාන කළා. ආණ්ඩුවටත් හොඳයි මේ සිනමා ශාලා සියල්ල ඩිජිටල් ඒ අනුව එතන ආරක්ෂා අවස්ථා ප්‍රමාණයක් ජනිත වෙනවා. ඒ වගේම ආදායම් මාර්ග ප්‍රමාණයක් ගමට යනවා. ගමේ කර්මාන්තයක් ලෙස ඒ තුළ ජීවත් වෙන විශාල පිරිසක් ඇති වෙනවා. ඔවුන්ට හෙට පිළිබඳ බලාපොරොත්තුවක් ඇති වෙනවා. ඒ නිසා මිලියන 5 බැගින් මේ සියලුම සිනමා ශාලා ටික උතුරු නැගෙනහිර ප්‍රදේශත් සහිතව මේ ඩිජිටල් කරණය සඳහා යෝජනාවක් අයවැය ලේඛනයට ඉදිරිපත් කරන්න. නැත්නම් ඊළඟ වර්ෂයේ වෙනකොට අපිට මේ සිංහල සිනමාව වර්ෂ කතාව නිම වූයේ ගයන්ත කරුණාතිරික යුගයේ කියලා තමයි ඉතිහාස පොතේ ලියන්න වෙන්නේ. එහෙම නොලියවන්ට ඔබ සුමා මැදිහත් වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. දෙක, මේ තිර කාලය පිළිබඳ තිර කාලයේ ගරු ඇමෙත්තුමනි වෙන් කරලා තියෙන්නේ බහුතර ජනතාව සිංහල. එනිසා සිංහල ජනතාවට වැඩි තිර කාලයක් ලබා දීමෙන් තමයි මේ කර්මාන්තේ පවත්වාගෙන යන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. අද වන විට දැන් රජිනකාන්ත්ගේ ෆිල්ම් එකක් කබාලි පිටපත් විතරක් බෙදා ඇරලා තියෙනවා එකවර 50. එතකොට අර තිර කාලය විදේශ චිත්‍රපටි සඳහා විදේශවල නිෂ්පාදනය කරන චිත්‍රපටි වලට වැඩි තිර කාලයක් ගෙවුනට පස්සේ මේ දේශීය සිනමාවට තියෙන තිර කාලේ අඩු වෙනවා. අපි විවාහරික භාෂාවෙන් කියනවනම් ෆිල්ම් එක ටික දවසකින් සිංහලේව ගැලවෙනවා. පැල් බැඳගෙන දුවනවා අර විදේශ චිත්‍රපටි. විදේශ චිත්‍රපටි අවශ්‍යයි. නමුත් ඒවට කිසියම් සීමාවක් පැනෙව්වේ නැත්නම් ඒ සීමාව පැනවීමේ අයිතිය තියෙනවා ෆිල්ම් කෝපරේෂන් එකට, චිත්‍රපටි සංස්ථාවට. චිත්‍රපටි සංස්ථාව විසින් මේ තිර කාලය පිරිමසා ගැනීම සඳහා වැඩපිළිවෙලක් යොදන්නටය කියලා මම ඉල්ලා සිටිනවා. ෂණික අවශ්‍යතා දෙක ලෙස ඩිජිටල් කරණය හා තිර කාලය සඳහා මැදිහත් වෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා. තුන්වෙනුව අද අපේ ශාලයට ඇවිල්ලා නොමිලේ ලබා දෙන මේ ටෙලිනාට්‍ය තුල විශාල අර්බුදයක් දේශීය කලාකරුවන්ට මතුවෙලා තියෙනවා. මේ විවිධ ඉන්දියානු සහ කොරියානු මහා දිග ටෙලිනාට්‍ය සඳහා මුළු ගුවන් කාලයේ අරන් තියෙන නිසා විද්‍යුත් මාධ්‍යවල විශාල ඇබ්බැහිවීමක් ඇති වෙලා මේ තුලින් එයින් අහිතකර ප්‍රතිඵලයක් ඇති වෙන අතර මේ සඳහා තමුන්නාන්සේට ෂණිකව කරන්න පුළුවන් දෙයක් තියෙනවා. අපේ තුට්ටු දෙකක් ගෙවන ක්‍රමය වෙනුවට ඒ අයට වැඩි ආයතනම මැදිහත් වෙලා ටෙලිනාට්‍ය හදයි, හොඳ සිංහල හොඳ දෙමළ ටෙලිනාට්‍ය හදයි, විදේශීය හඬ කවන ලද ටෙලිනාට්‍යයක් එහෙම නැත්නම් විදේශ චිත්‍රපටයක් ඒ රූපවාහිනී මාධ්‍ය හරහා ප්‍රචාරය කිරීමේදී විනාඩි 15කට ලක්ෂයක සෙස්බද්ද පනවන ලක්ෂයක්. ඒ සෙස්බද්ද මේ කලා ක්ෂේත්‍රයේ උන්නතිය වෙනුවෙන් වෙනම අරමුදලකට දාන්න, ඒකාබද්ධ අරමුදලට බැර කරන්න නැතුව. එතකොට තමුන්නාසයට සමස්ත කලාවේ සියලුම කලාකරුවන්ට වඩා ඵලදායි ජාතික මෙහෙවර ස්වාධීනව කරන්ට ඉඩ ප්‍රස්ථාව ලැබෙනවා. විනාඩි 15ක් විදේශ චිත්‍රපටි හරි ටෙලිනාට්‍ය හරි මොනවා හරි පෙන්නනවා නම් විනාඩි 15කට ලක්ෂයක සෙස්බද්දක් දාන්න. එතකොට ඒ ආයතනවල පිරිවැය වැඩි වෙනවා. පිරිවැය වැඩි වෙනකොට දේශීය අයට කියනවා ඔයිට වඩා අඩුවෙන් නිෂ්පාදනය කරන්න අපි ගන්නම් පෙන්නන්නම් කියලා. මේක ලේසියෙන් කරන්න පුළුවන් දෙයක්. මේ මාධ්‍ය අයිතිකාරයෝ කීප දෙනෙක් ඔබතුමා සමග ඒ ඔබතුමාට පින් දෙයි ලක්ෂ ගණන් මිනිස්සු පිරිසක් මේ කර්මාන්තයෙන් ජීවත් වෙන මේ ටෙලි කර්මාන්තයේ මාස නළුවෝ නිළියෝ පේන අය ඇරුණාම කාර්මික ශිල්පීන් කැම සපේන අය නවාතැන් සපේන අය වෙන ලොකේෂන් දීලා මුදල් උපය ගන්න අය විශාල පිරිසකට. ඉතින් මේකට අයවැයට මේ යෝජනා දෙක ඉදිරිපත් කරන්න. ඒ සඳහා වෙන නිර්භීත භාවය ඇති කරගෙන අර සෙස් බද්දක් ඇති කරන්න සමස්ත කලාකරුවන් වෙනුවෙන් මහින්ද රාජපක්ෂ යුගයේදී බද්දක් පනවලා තිබුණා. ඒ බද්ද ප්‍රමාණවත් නැහැ. දැන් කාලෙට මේ ඇති වෙලා තියෙන තත්ත්වය තුල ඒ නිසා විනාඩි 15ක රූපවාහිනී කාලයට විදේශ චිත්‍රපටි හෝ විදේශ ටෙලි නාට්‍ය සඳහා ලක්ෂයක සෙස් එකක් ගන්න. ඒ ගන්නේ බද්දක් ලෙස නෙමෙයි කලාවේ දියුණුව සඳහා කලාකරුවන්ට ඒ ඒකව දරමුදලට ගත්තොත් තමයි ඒකේ දොස් අහන්න වෙන්නේ. රජයේ අරමුදලට ගත්තා කියලා ඒක ගන්නේ කලා ක්ෂේත්‍රයේ මුන්නතිය සඳහා තමුන්නාංශගේ අමාත්‍යාංශයට තමයි අරමුදල තියෙන්නේ සෙස් එක. දැන් ඉන්දියාවේ 104ක් අධ්‍යාපන සෙස් බද්දක් ගන්නවා. එතකොට කවුරුත් ආණ්ඩුවට බනින්නෙත් නැහැ. මොකද අනාගත දරුවෝ වෙනුවෙන් තමයි මේ සෙස් එක ගන්න 104. දැන් තීරුබදු රහිත කිවිසුමක් අස්සම් කළත් ඉන්දියාවේ එක්ක තීරුබදු නැහැ. බදු නැතුව බාණ්ඩ ගියන්න යවන්න පුළුවන්. හැබැයි අධ්‍යාපන 104 සෙස් බද්ද ඕන එකට ගෙවන්න ඕනේ. එනිසා අපිටත් පුළුවන් මේ කලා ක්ෂේත්‍රයේ සංගීත ක්ෂේත්‍රයේ නාට්‍යකරණය රංග කලාව මේ සිනමාව මාධ්‍යකරණය මේ විශාල අරමුදලක් ගොඩනගන්න පුළුවන්. ඒ වගේම පාලනයක් ඇති වෙනවා. විනාඩි 15කට ලක්ෂයක සෙස් බද්දක් අය කරන්න මේ වැනි තත්වයන් පිළිබඳ ඔබතුමාගේ මේ අධීක්ෂණ කාරක සභාවට අපිට කැඳවන්න මමත් මේ ක්ෂේත්‍රයට සම්බන්ධ අයෙක් ලෙස ඒ අපේ රටේ කලා ක්ෂේත්‍රය සංස්කෘතික ක්ෂේත්‍රය නගා සිට වීමේ විශේෂ වගකීමක් අපි කාවෙතත් පැමරලා තියෙනවා. මක් නිසාදයක් දැන් තරුණ දරුවෝ ගත්තොත් වැඩි දෙනෙක් අන්තර්ජාලය හරහා උදේ ඉඳන් හාල්වලට කොටන ගිරව් වගේ කොට කොට හිටියොත් ඒ අය සදාකාලිකව තමන්ගේ ලෝකෙක තනි වෙනවා. ඒ නිසා මේ තාක්ෂණයේ ඇතිවිලා තියෙන අන්තර්ජාල වෙනස සමග ඇති වෙන තත්වයට මූණ දෙන්න අපි මේ පසුගිය මේ කාල පරිච්ඡේදවල අපි කැමැති වුණත් අකමැති වුණත් අපේ රටේ සංස්කෘතික අපගමනයක් සදාචාරාත්මක පිරිහීමක් මනුස්සකමේ දරුණු නායාමක් සිද්ධ වෙලා තියෙනවා. සංවේදී මිනිස්සු සංවේදී ජාතීන් ඇතිවීම සඳහා කලාවට සාහිත්‍යයට සංස්කෘතියට කල හැකි මේවර විශාලයි. ඒ කරන්ට හොඳ මැදිහත්වීමක් සක්‍රීය මැදිහත්වීමක් කරන්ට හැමතිතුමාට අවශ්‍ය ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා පතමින් මගේ වචන කියනවා.
බොහොම ස්තුතියි. බොහොම ස්තුතියි. මීළඟට ගෞරව චන්දිම ගමගේ මන්ත්‍රීතුමා.
සිසේ මූලාසන රුඩ මන්ත්‍රීතුමනි, සංස්කෘතිය සහ කලාව ගැන කතා කරද්දී සංස්කෘතිය භූගෝලීය දේශීය ඓතිහාසික ආගමික සාධක පසුබිම් කරගෙන ගොඩනැගෙන ශිෂ්‍යයක්. සංස්කෘතිය කියන වචනයෙන්ම ඒවා ගොඩනැගුණු දේ බව කියවෙනවා. මේ සංස්කෘතිය ස්ථිරවම ඒ විදිහට පවතින්නේ නැහැ, වෙනස් වෙමින් තමයි ඉදිරියට යන්නේ. අපේ රටේ සංස්කෘතිය විජය යුගයේ ආරම්භ විජය යුගයේ ආරම්භ වෙන බව කියන්නට පුළුවන්. ඒ තත්ත්වය බුද්ධාගම පැමිණීමත් එක්ක බොහෝ දුර වෙනස් වුණා. එම සංස්කෘතිය ඉන්දියානු සම්භාවයක් පෙර සිටීම තිබුණත් වර්තමානයේදී ලංකාවේ සංස්කෘතිය තුල ඉන්දියානු සම්භාවයේ උල්පාදකීමක් සමහර අවස්ථාවලදී දැකීමට හැකියාවක් තියෙනවා. කෙසේ වුණත් මේ සංස්කෘතික විෂය සම්බන්ධයෙන් වර්තමාන ආණ්ඩුව මිලියන 11,000ක මුදලක් වෙන් කළා තියෙන බව කියන්නට ඕනේ. ඒ වගේම කලාව සම්බන්ධ සඳහන් කරනකොට මානව වර්ගයාගේ යහපත අභිවෘද්ධිය උදෙසා කැප වූ සත් ව්‍යාපාරයක් වශයෙන් කියන්නට පුළුවන්. සාහිත්‍ය, සිනමාව, නාට්‍ය, චිත්‍ර, සංගීත, නර්තනය, ටෙලිනාට්‍ය, චරිත කතා, ආර්ථික හා සමාජ ලිපි, සංචාරක විත්ති ආදිය මේ කලා ක්ෂේත්‍රය ඇතුළත් වෙනවා. කලා ක්ෂේත්‍රයේ ගැටළු වශයෙන් කලාකරුවන් ඇගීමට හා රැක ගැනීම, එවගේම කලා කටයුතු ප්‍රවර්ධනය, එවගේම විශේෂ අවස්ථා ඇති කලාකරුවන් දිනුමත් කිරීම ආදිය දැක්වීමට හැකිවෙනවා. අපේ රටේ විශ්වවිද්‍යාල මගින් උපාධි පාඨමාලා පවත්වලා ඒ උපාධි හරහා වෘත්තීය වශයෙන් හැකියාවතින උදවිය සමාජගත කරත් ශේෂයේ වෘත්තීය වශයෙන් පවත්වාගෙන යාම සඳහා තියෙන ඉඩකඩ සීමිත වෙලා තියෙනවා. අද වන විට ඒ වෘත්තීය වශයෙන් ශේෂය තුළ තමන්ගේ හැකියාව සපුරලා තියෙන්නේ එක්කෝ විශේෂිත වූ දක්ෂතාව ඇති පිරිසක්, එම නැත්තම් මූල්‍යම වශයෙන් හැකියාව තියෙන පිරිසක් විතර. තවමත් සංවර්ධන වන රටක් විදියට ශ්‍රී ලංකාව තුළ බහුතර පුරුෂයන් ප්‍රමාණයකට විනෝද ආස්වාදය ලබා ගැනීම සඳහා තමන්ගේ ආදායම වෙන් කරන්න පුළුවන් ප්‍රමාණ මුදල කොපමණද කියන එක ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒක නිසා අපි මේ ශේෂය ඉදිරි ගෙනිනකොට ඒවට ලබන දෙන පහසුකම් එක්ක ඒ සඳහා අය කරන ගාස්තුවත් ඉදිරියේදී තදින් බලපාන. මේ වෙනුවට වර්තමාන රජය කලාකරුවන්ගේ අභිවෘද්ධිය සඳහා ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරමින් පවතිනවා. සරස්වති විශ්‍රාම වටපිට යෝජනා ක්‍රමය, කලාකරු විශ්‍රාම රක්ෂණ ක්‍රමය, එවැගේම කලා දේවි රක්ෂණ යෝජනා ක්‍රමය, එවැගේම ජනතා කලාකරු භාරය, එවැගේම විවිධ උත්සව ආධාර, කලායතන ආධාර ආදී වශයෙන් විශාල මුදලක් වෙන් කරත් මේ කලාව ඉදිරියට ගෙන යාම සම්බන්ධයෙන් අද ඇතිවලා තියෙන එච්චරම සතුටුදායක තත්ත්වයක් නෙමෙයි. අද විවාදයේදී විශේෂයෙන්ම අවධානය යොමු වෙලා තියෙන්නේ මේ ශේෂ තුළින් චිත්‍රපටි කලාව, ටෙලි නාට්‍ය සහ නාට්‍ය සම්බන්ධයෙන් පමණයි. ඇත්තටම 1950 දශකයේදී ආරම්භ වූ සිනමාව කාලවකවානු සම්බන්ධයෙන් නිශ්චිතව දැනගැනීමට හැකියාවක් නැති නාට්‍ය කලාව යන දෙකම රූපවාහිනී විකාශන මේ රටේ ආරම්භ වුණත් එක්කම යම්කිසි මට්ටමක පසුගාමී තත්ත්වයකට පත් වෙනවා. එදා නාට්‍ය සහ චිත්‍රපටි බලන්න පෙළඹුණු පිරිස ක්‍රමක්‍රමයෙන් රූපවාහිනී වෙත යොමු වුණා. ඒ තුළින් රූපවාහිනී ටෙලි නාට්‍ය ඉදිරියට ගියා කියලා කියන්න පුළුවන්. හැබැයි අද වෙලා තියෙන්නේ ඒ ටෙලි නාට්‍ය වලටත් විදේශීය විශේෂම ඉන්දියානු සම්භාවයක් ඇති ටෙලි නාට්‍ය මේ නාලිකා තුළ රිංගලා තියෙනවා. ඒ නිසා අද සිනමා සහ නාට්‍ය කර්මාන්තය වෙළඳපොළ සම්බන්ධ සීමාවක් තියෙනවා. ඉන්දියානු සහ විදේශීය නිෂ්පාදන ලංකාවට ඇතුළත් වීමට සාපේක්ෂව ලංකාව නිෂ්පාදන විදේශීය වෙළඳපොළ තුළට ඇතුළත් වීමේ පසුගාමීත්වය දකින්නට තියෙනවා. එයට හේතුව වෙළඳපොළ ජය ගැනීමට හැකි නිෂ්පාදන නිර්මාණය කිරීමට අවශ්‍ය පහසුකම්, අනුබල දීම්, සහය දීම්, ආධාර සහ ඒවා ප්‍රදර්ශනය කිරීමට ඇති ගැටලු ආදිය අපි සියලුම දෙනා දැනුවත්ලා ඉන්නවා. ඉදිරියේදී ජනමාධ්‍ය කොමිෂන් සභාව පිළිවීම තුළින් මේ සඳහා පිළියම් ලැබේ කියලා අපි විශ්වාස කරනවා. එවැගේම මේ කලාව සම්බන්ධ කියද්දී පෞගේ කාලේ විවිධ ගැටලු ඇති වුණා. යම් මේ කලාකරුවන් අතරනුත් යම් කිසි පිරිසකට විතරක් ප්‍රතිලාභ ලැබෙන තත්ත්වයක් තිබුණා. විශේෂයෙන්ම පැවතිච්ච පාලනයට ප්‍රශස්ති ගීත කාදේ ගායනා කරපු, ඒ වගේම එම් පාලනය වෙනුවෙන් විවිධ ගැතිකම් කරපු උදියට විතරක් විශේෂ අවස්ථා හිමි වුණා. එම නොමිච්ච පිරිසට අනිවාර්යයෙන්ම පෞගී කාලේ සිදු වුණේ අසාධාරණකම් පමණයි. ඒ වගේම ඒ රජයට පක්ෂපාතී සිටි පිරිසවලට කෝටි ගණනින් මුදල් හරියම්බ කිරීමේ අවස්ථාවක් ලැබුණා. ඒ වගේම මේ තත්ත්වය යහපාලන රජ පත්වීමත් එක්ක වෙනස් වුණා. ඉදිරියේදී සියලුම කලාකරුවන්ට මේ නව රජය තුළින් සාධාරණයක් සිදුවෙනවා කියන විශ්වාසය අද ජනතාව තුළ ඇති වෙලා තිනවා. ඒක නිසා ඉදිරියේදී මේ කලාව සාර්ථක කර්මාන්තයක් වශයෙන් මේ රටේ ස්ථාපනය වීමේ ප්‍රවණතාව වැඩි කියලා ප්‍රකාශ කරමින් මම නිහඬ ඉස්සෙමි.
ඊළඟට ගරු ඉරාන් වික්‍රමරත්න ගරු ඇමතිතුමා.
ස්තුතියි. අද මේ සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව කලාක්ෂේත්‍රය ගැන කතා කරන අවස්ථාවේදී මම අදහසක් දෙකක් එකතු කරන්න කැමැති. මම මුලින්ම කියන්න ඕනේ අද හුඟක් මන්ත්‍රීවරු බොහොම අවබෝධයෙන් කලාව ගැන කතා කළා. මම එහෙම එවැනි අවබෝධයක් තියෙන පුද්ගලයෙක් නෙමෙයි කියලා මුලින්ම කියන්න ඕනේ. නමුත් මම කතා කරන්න හේතුවක් තියෙනවා. විශේෂයෙන්ම මම අද කොළඹ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරනවා. ඒ වගේම මොරටුව ප්‍රදේශයත් නියෝජනය කරනවා. කලාකරුවන් රාශියක්ම මොරටුව ප්‍රදේශයෙන් උත් බිහි වෙලා තියෙනවා. ඒ නිසා අදහස් කීපයක් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මම පළවෙනිම කියන්නට ඕනේ ආණ්ඩුවකට වගකීමක් තියෙනවා කලාව පිළිබඳව. මොකද කලාව කියන එක වෙළඳපොළ භාණ්ඩයක් හැටියට පමණක් සලකන්න බෑ. වෙළඳපොළේ යම්කිසි ගනුදෙනු තියෙනවා. නමුත් මේක වෙළඳපොළ භාණ්ඩයක් විතරක් නෙමෙයි. ඉතින් ආණ්ඩුවට තියෙන වගකීම් වලින් අද සමහර මන්ත්‍රීවරු කතා කළා ජාතික ප්‍රතිපත්තියක් තියෙන්න ඕනේ කියලා. ඒ වගේම නිර්මාණකරුවන්ගේ ස්වාධීනත්වය ආරක්ෂා කරන්න රජයට විශාල වගකීමක් තියෙනවා. ඒ වගේම මේ සඳහා මේක වෙළඳපොළ භාණ්ඩයක් නොවන නිසා මූල්‍ය වෙන් කරන්න. දැන් කලාව ගැන කතා කරනකොට සමහර වෙලාවට මේක බොහොම පටු ලෙස සාකච්ඡා වෙන්නට පුළුවන්. කලාව ගැන කතා කරනකොට මේක හරියටම එක සංස්කෘතියකටම සීමා වෙච්ච දෙයක් හැටියට. කලාව කියන එක බොහොම පුළුල් දෙයක්. ඒ කියන්නේ මේ කලාව කියන එකට සීමාවක් කියලා නැහැ. සීමාවක් නැහැ. හැමතිස්සෙම අලුත් දෙයක් නිර්මාණයක් ඉදිරිපත් වෙන ක්ෂේත්‍රයක්. කලාව කියන්නේ වෙනසකට පෙරගමන් කරුවා කියලා කියන්න පුළුවන්. සමාජය වෙනස් කරන බලවේගය කලාව හරහා තමයි ඇති වෙන්නේ. ඉතින් මේ අපේ කියන අදහස කලාව පිළිබඳව, එතන සමහරාලාවට කලාව ගැන අපි හිතනකොට අනෙකුත් ඒ අනික් අයගේ අයවලුන්ගේ කලාව සමහරට අපි වෙන්වෙන්ව දකිනවා. නමුත් ඇත්තටම මේවා එකට ගැට ගැහිලා තියෙන්නේ. ಭಾರತයේ ආසියාවේ ඊට පස්සේ පසුගිය අවුරුදු 1000 දී අරාබි ග්‍රීක, පසුගිය අවුරුදු 500 තුලදී යුරෝපීය කලාවත් සංස්කෘතියත් එක්ක අපේ රටේ කලාවත් ගැට ගැහිලා තියෙන්නේ. ඒතර කලාව පාවිච්චි කරන්න පුළුවන් එක්ක සමාජයකට ඉස්සරහට යන්න, නැත්නම් ඉදිරියට යන්න, නැත්නම් පස්සට යන්නත් පුළුවන් කලාව හරහා. දැන් හුඟක් කලාවට එක එක චින්තන තියෙනවා. කලාවට සමහර ඒවා අපි සුදුසුද නැද්ද කියලා හිතන්නට ඕනේ. පසුගිය කාලක තේමාවක් ඇති වුණා අපි වෙනුවෙන් අපි කියලා. මං හිතන්නේ කලාවට නම් එවැනි චින්තනයක් සුදුසු නැහැ කියලා. මොකද හුඟක් වෙලාවට අපි ගැනම සමහරට වැරදි අදහසක් මතයක් ගොඩනගන්න පුළුවන් ඒක හරහා. ඉතින් කලාවෙන් ඉන්ද්‍රියයට යන්න අවස්ථාවක් තියෙනවා. කලාව ගැන කතා කරන්න ඒක සාහිත්‍යයෙන් වෙන්නට පුළුවන්, නාට්‍ය හරහා වෙන්නට පුළුවන්, ටෙලි නාට්‍ය හරහා, චිත්‍රපටි හරහා, වේදිකා නාට්‍ය හරහා. නමුත් ඒකට ඉඩකඩ සැලසිය යුතුයි. අපේ රටේ හුඟක් වෙලාවට දේශපාලඥයාට තමයි ඔහුගේ අදහස් ඉදිරිපත් කරන්න ඒ අවස්ථාව තියෙන්නේ. කලාකරුවන්ට ඒ තියෙන අවස්ථාව බොහෝම සීමිතයි. ඉතින් අපිට වගකීමක් තියෙනවා ඒ අවස්ථාව පුළුල් කරන්න. දැන් ඒ වගේම අද විවාදය තුළ අහන්න ලැබුණා මේ බාල වර්ගයේ ටෙලි නාට්‍ය තියෙනවා, නාට්‍ය තියෙනවා. ඒ වගේම බොහොම ප්‍රමිතියෙන් ඉහළ නාට්‍ය තියෙනවා කියලා. දැන් ඇත්තටම මං හිතන්නේ දෙයක් බාලද නැත්නම් බොහොම ඉහළ ප්‍රමිතියෙන්ද තියෙන්නේ කියන එක හරියටම රස විඳින දෙයක් වගේ ඒක තේරුම් ගන්න කෙනෙකුට හැකියාවක් තියෙන්න ඕනේ. ඉතින් මං හිතන්නේ ඒ රස විඳින්නට නම් බාල දෙයක් ප්‍රමිතියෙන් ඉහළ උත්තරීත දෙයකින් වෙනස් කරලා දැනගන්න ඒ අවබෝධය ලබා ගන්න කලාව පිළිබඳව ඒක පාසල් කාලයේදීම ඒක ලබාගත යුතුයි. දැන් සංගීතයට වැඩිය හුරු නැති අය සමහරාවට ඒ සංගීතයක් අහනකොට කියන්න අපහසුයි. හුඟක් වෙලාවට මේක හොඳද මේක බාලද කියලා කියන්න අපහසුයි. නමුත් දරුවෙකු හැටියට යම්කිසි අවබෝධයක් ලැබුණා නම් අපිට ඒක තෝරා බේරා ගන්නට පුළුවන්. හුඟක් වෙලාවට මේ විවාදය අද යනකොට මේ බාල වර්ගයේ නාට්‍ය ගැන හැම කතා කරනකොට ඒව අපි කතා කළේ විශේෂයෙන්ම සැපයුම පැත්තෙන් කතා කළේ. ඒ සැපයුම අපිට කොහොමද ඒක සීමා කරන්න පුළුවන් කියලා. නමුත් ඉල්ලුම පැත්තෙන් බැලුවොත් ඒක කරන්න පුළුවන් වෙන්නේ ඒ කුඩා ශිෂ්‍යයන්ට අපි ඒ අවස්ථාව දුන්නොත් ඒක කුඩා කාලයේදීම රස විඳින්න. මම අවසානයෙන් වචනයක් කියන්න ඕනේ කලාවයි කලාවට වෙන් කරන මූල්‍ය පිළිබඳව. අද මේක ගැන හුඟක් සාකච්ඡා වුණා. අද කලාවට යන මුදල් පුද්ගලිකයන්සෙන් යන මුදල් හැරෙන්නට රජයෙන් වෙන් කරන ලද මුදල් බොහෝම සීමිතයි. පුද්ගලිකයන්සෙන් මුදල් සීමිත ප්‍රමාණයක් යන්නේ අද කතා කළා සිනමා හා ඩිජිටල් කරණය කිරීම පිළිබඳව. අපේ බඳුල ගුණවර්ධන මන්ත්‍රීතුමා සඳහන් කළා මිලියන 5ක් විතර මං හිතන්නේ යනවා කියලා. එතකොට මේ දැනට තියෙන සිනමා හා 145න් 40ක් පමණයි කරලා තියෙන්නේ. එතකොට ඉතුරු 100 අපි කොහොමද කරන්නේ කියන ප්‍රශ්නය පෑන නැගෙනවා. එතන එක යෝජනාවක් ඇවිල්ලා ණය ක්‍රමයක් දෙන්න පුළුවන්ද කියලා මේ දේ කරගෙන යන්න. ඇත්තටම මෙතන අපි සීමා සහිත සම්පතක් රජයට තියෙන නිසා අයවැය හරහා අපි කලාවට වෙන් කරනවා නම් මේක ඩිජිටල් කරණයට වෙන් කරන්න යනවද නැත්නම් අනිකුත් අද ඉදිරිපත් කරපු අවශ්‍යතාවය කලාකරුවන්ගේ අනිකුත් අවශ්‍යතාවයල් වලට වෙන් කරන්න සිදුවේද කියලා. මං හිතන්නේ සෙස් බද්දක් ගැන යෝජනා කළා. මං හිතන්නේ සීමිත කාලයකට මුදලක් වෙන් කරන්න අපහසු නම් ඒ කියන්නේ අයවැයෙන් වෙන් කරන්න අපහසු නම් සීමිත කාලයකට සෙස් බද්දක් සලකලා බලන්න පුළුවන් කියන එකයි මගේ මතේ. මං හිතන්නේ ඇමතිතුමයි මුදල් ඇමතිතුමත් මේක සාකච්ඡා කළොත් මං හිතන්නේ සීමිත කාලයකට අපිට ඒක කරන්න පුළුවන් වුණොත් ඒකෙන් එකතු කරගන්න ඒ මුදලෙන් මේ ඩිජිටල් කරණය විතරක් නෙමෙයි ඊට වැඩිය හුඟක් දේවල් කරන්න පුළුවන් වෙයි. අද මොරටුව මං කිව්වා වගේ මුලින්ම හුඟක් කලාකරුවන් බිහි වෙන නගරයක්. ඉතින් මේක කලා කේන්ද්‍රයක් කරන්න අවශ්‍යයි. මොරටුවේ බිහි වුණ හිටපු ඇමතිතුමා ටිරවන් ප්‍රනාන්ද ඇමතිතුමාත් අර වීර පුරන්නප්පු කියලත් ෆිල්ම් එකක් හැදුවා. ඒ වගේම ජීවන් කුමාරණතුංග මැතිතුමා ඇමතිතුමා මොරටුව නියෝජනය කළා. ඉතින් කලාකරුවන් විතරක් නෙමෙයි දේශපාලනයේත් මොරටුවේ කලාකරුවන් ඉඳලා තියෙනවා. ඉතින් මම ඇමතිතුමාගෙන් කරන ඉල්ලීම ඇවිල්ලා මේ මොරටුවේ කලා කේන්ද්‍රයක් කරන්න, ඒ වගේම කොළඹ නගරයෙන් පිට මේ කලාවට සුදුසු තියටර්ස් එකක් නැති නිසා 1998 දී පටන් ගත්තා එහෙම එකක් ගොඩනගන්න. ඒක බාගෙට හදලා තියෙන්නේ. නමුත් ඒක සම්පූර්ණ කරන්න අපිට දැන් අවස්ථාවක් තියෙනවා. මම ඉල්ලීමක් කරනවා ඒක ගැනත් සලකලා බලලා පුළුවන් නම් මේ වසරේදී ලබන වසරට මූල්‍ය වෙන් කරන්න කියලා. ස්තුතියි.
ගොමස්තුතියි.